இரண்டு ராஜாக்கள் அத்தியாயம் 23. அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த மூப்பர்களையெல்லாம் வரவழைத்தான். அவர்கள் அவனிடத்தில் கூடினபோது ராஜாவும் அவனோடு யூதாவின் மனிதர்கள் யாவரும் எருசலேமின் குடிமக்கள் அனைவரும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சிறியோர் முதல் பெரியோர் வரையுள்ள அனைவரும் யெகோவாவின் ஆலயத்திற்குப் போனார்கள். யெகோவாவுடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புத்தகத்தின் வார்த்தைகளையெல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று யெகோவாவை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கைக்கொள்ளவும் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் யெகோவாவுடைய சந்நிதியில் உடன்படிக்கை செய்தான். மக்கள் எல்லோரும் உடன்படிக்கைக்கு உடன்பட்டார்கள். பின்பு ராஜா பாகாலுக்கும் விக்கிரகத்தோப்புக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் செய்யப்பட்டிருந்த சகல பணிமுட்டுகளையும் யெகோவாவுடைய ஆலயத்திலிருந்து வெளியேற்ற பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியாவுக்கும் இரண்டாம் பகுதியிலுள்ள ஆசாரியர்களுக்கும் வாசல் காக்கிறவர்களுக்கும் கட்டளையிட்டு அவைகளை எருசலேமுக்கு வெளியே கீதரோன் வெளிகளில் சுட்டெரித்து அவைகளின் சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு போக செய்தான். யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமை சுற்றிலும் மேடைகளின்மேல் தூபம் காட்ட யூதாவின் ராஜாக்கள் வைத்த பூசாரிகளையும் பாகாலுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் தூபம் காட்டினவர்களையும் அகற்றிவிட்டான். தோப்பு விக்கிரகத்தை யெகோவாவின் ஆலயத்திலிருந்து எருசலேமுக்கு வெளியே கீதரோன் ஆற்றிற்கு கொண்டு போய் அதை கீதரோன் ஆற்றின் ஓரத்திலே சுட்டெரித்து அதை தூளாக்கி அந்த தூளை பொதுமக்களுடைய பிரேத குழிகளின்மேல் போடச் செய்தான். யெகோவாவின் ஆலயத்திற்கு அருகே பெண்கள் தோப்பு விக்கிரகத்திற்கு கூடாரங்களை நெய்த இடத்திலுள்ள அவமானமான ஆண் விபச்சாரக்காரர்களின் வீடுகளை இடித்து போட்டான். அவன் யூதாவின் பட்டணங்களிலுள்ள எல்லா ஆசாரியர்களையும் வரச்சொல்லி கேபா முதல் பெயர்செபா வரை ஆசாரியர்கள் தூபம் காட்டியிருந்த மேடைகளை தீட்டாக்கி பட்டணத்தின் நுழைவாயில்களின் மேடைகளையும் பட்டணத்து வாசலுக்கு போகும் வழிக்கு இடதுபுறமாயிருக்கிற பட்டணத் தலைவனாகிய யோசுவாவின் வாசற்படியில் இருந்த மேடையையும் இடித்து போட்டான். மேடைகளின் ஆசாரியர்கள் எருசலேமில் இருக்கிற யெகோவாவுடைய பலிபீடத்தின் மேல் பலியிடாமல் தங்கள் சகோதரர்களுக்குள்ளே புளிப்பில்லாத அப்பங்களை சாப்பிடுவதற்கு மாத்திரம் அனுமதி பெற்றார்கள். ஒருவனும் மோளேகுக்கென்று தன் மகனையாகிலும் தன் மகளையாகிலும் நெருப்பிலே பலியிடாமல் இருக்க பென்னின்னோம் பள்ளத்தாக்கில் இருக்கிற தோப்பேத் என்னும் இடத்தையும் அவன் தீட்டாக்கி யெகோவாவின் ஆலயத்திற்குள் போகிற இடம் துவங்கி பட்டணத்திற்கு வெளியே இருக்கிற நாத்தான் மெலேக் என்னும் பிரதானியின் அறைவீடு வரை யூதாவின் ராஜாக்கள் சூரியனுக்கென்று வைத்திருந்த குதிரைகளை அகற்றி சூரியனின் ரதங்களை அக்கினியில் சுட்டெரித்தான். யூதாவின் ராஜாக்கள் உண்டாக்கினதும் ஆகாசுடைய மேல்வீட்டில் இருந்ததுமான பலிபீடங்களையும் மனாசே யெகோவாவுடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் உண்டாக்கின பலிபீடங்களையும் ராஜா இடித்து அவைகளின் தூளை அங்கேயிருந்து எடுத்து கீதரோன் ஆற்றில் கொட்டினான். எருசலேமுக்கு எதிரே இருக்கிற நாசமலையின் வலதுபுறத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் சீதோனியர்களின் அருவறுப்பாகிய பெண் விக்கிரக தெய்வமாகிய அஸ்தரோத்திற்கும் மோவாப்பியர்களின் அருவறுப்பாகிய காமோசுக்கும் அம்மோனியர்களின் அருவறுப்பாகிய மில்கோமுக்கும் கட்டியிருந்த மேடைகளையும் ராஜா தீட்டாக்கி சிலைகளை உடைத்து விக்கிரகத் தோப்புகளை நிர்மூலமாக்கி அவைகளின் இடத்தை மனிதர்களின் எலும்புகளால் நிரப்பினான். இஸ்ரவேலை பாவம் செய்ய வைத்த நேபாத்தின் மகனாகிய யெரொபெயாம் பெத்தேலில் உண்டாக்கியிருந்த பலிபீடமும் மேடையும் ஆகிய அவ்விரண்டையும் அவன் இடித்து அந்த மேடையை சுட்டெரித்து தூளாக்கி விக்கிரகத் தோப்பையும் சுட்டெரித்தான். யோசியா திரும்பி பார்க்கிறபோது அங்கே அந்த மலையில் இருக்கிற கல்லறைகளைக் கண்டு ஆட்களை அனுப்பி அந்த கல்லறைகளிலுள்ள எலும்புகளை எடுத்து வர செய்து இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனிதன் கூறின யெகோவாவுடைய வார்த்தையின்படியே அவைகளை அந்த பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து அதை தீட்டாக்கினான். அப்பொழுது அவன், நான் காண்கிற அந்த குறிப்படையாளம் என்ன என்று கேட்டதற்கு அந்த பட்டணத்து மனிதர்கள், அது யூதாவிலிருந்து வந்து நீர் செய்த இந்த கிரியைகளை பெத்தேலின் பலிபீடத்திற்கு விரோதமாக கூறி அறிவித்த தேவனுடைய மனிதனின் கல்லறை என்றார்கள். அதற்கு அவன், இருக்கட்டும், ஒருவனும் அவன் எலும்புகளைத் தொடவேண்டாம் என்றான். அப்படியே அவனுடைய எலும்புகளை சமாரியாவிலிருந்து வந்த தீர்க்கதரிசியின் எலும்புகளோடு விட்டுவிட்டார்கள். யெகோவாவுக்குக் கோபம் உண்டாக்க இஸ்ரவேலின் ராஜாக்கள் சமாரியாவின் பட்டணங்களில் உண்டாக்கியிருந்த மேடைகளின் கோவில்களையெல்லாம் யோசியா தகர்த்து பெத்தேலிலே தான் செய்த செய்கைகளின்படியே அவைகளுக்குச் செய்து அவ்விடங்களில் இருக்கிற மேடைகளின் ஆசாரியர்களையெல்லாம் பலிபீடங்களின்மேல் கொன்றுபோட்டு அவைகளின்மேல் மனிதர்களின் எலும்புகளைச் சுட்டெரித்து எருசலேமுக்குத் திரும்பினான். பின்பு ராஜா, இந்த உடன்படிக்கையின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடியே உங்கள் தேவனாகிய யெகோவாவுக்கு பஸ்கா பண்டிகையை ஆசரியுங்கள் என்று சகல மக்களுக்கும் கட்டளையிட்டான். இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகளின் நாட்கள் துவங்கி இஸ்ரவேலின் ராஜாக்கள் யூதாவின் ராஜாக்கள் ஆகிய அவர்களுடைய சகல நாட்களிலும் இந்த பஸ்காவைப் போல் பஸ்கா அனுசரிக்கப்படவில்லை. ராஜாவாகிய யோசியாவின் 18 வருட ஆட்சியிலே யெகோவாவுக்கு இந்த பஸ்கா எருசலேமிலே அனுசரிக்கப்பட்டது. ஆசாரியனாகிய இல்க்கியா யெகோவாவுடைய ஆலயத்தில் கண்டெடுத்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு யோசியா ஜோதிடர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் சிலைகளையும் அருவருப்பான சிலைகளையும் யூதா தேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவருப்புகளையும் நிர்மூலமாக்கினான். யெகோவாவிடத்திற்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனைப் போன்ற ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. ஆகிலும் மனாசே யெகோவாவுக்கு கோபமுண்டாக்கின சகல காரியங்களின் நிமித்தமும் அவர் யூதாவின்மேல் கொண்ட தம்முடைய மகா கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பாமல், நான் இஸ்ரவேலை தள்ளிவிட்டது போல யூதாவையும் என் முகத்தை விட்டு தள்ளி நான் தெரிந்து கொண்ட இந்த எருசலேம் நகரத்தையும் என் நாமம் விளங்கும் என்று நான் சொன்ன ஆலயத்தையும் வெறுத்துவிடுவேன் என்று யெகோவா சொன்னார். யோசியாவின் மற்ற செயல்பாடுகளும் அவன் செய்த யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய நாட்களில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ அசீரியா ராஜாவிற்கு விரோதமாக ஐப்பிராத்து நதிக்குப் போகிறபோது ராஜாவாகிய யோசியா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். பார்வோன் நேகோ அவனை மெகிதோவிலே கண்டபோது அவனை கொன்று போட்டான். மரணமடைந்த அவனை அவனுடைய வேலைக்காரர்கள் இரதத்தின்மேல் ஏற்றி மெகிதோவிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து அவனை அவன் கல்லறையில் அடக்கம் செய்தார்கள். அப்பொழுது தேசத்தின் மக்கள் யோசியாவின் மகனாகிய யோவாகாசை அழைத்து அவனை அபிஷேகம் செய்து அவன் தகப்பனுடைய இடத்தில் அவனை ராஜாவாக்கினார்கள். யோவாகாஸ் ராஜாவாகிறபோது 23 வயதாயிருந்து 3 எருசலேமில் ஆட்சி செய்தான். லிப்னா ஊரை சேர்ந்த எரேமியாவின் மகளான அவனுடைய தாயின் பெயர் அமுத்தாள். அவன் தன் முன்னோர்கள் செய்தபடியெல்லாம் யெகோவாவின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் எருசலேமில் அரசாளாதபடிக்கு பார்வோன் நேகோ அவனை ஆமாத் தேசமான ரிப்லாவிலே பிடித்து கட்டுவித்து தேசத்தின் மேல் 100 வெள்ளியையும் 1 பொன்னையும் அபராதமாக சுமத்தி யோசியாவின் மகனாகிய எலியாக்கீமை அவன் தகப்பனாகிய யோசியாவின் இடத்தில் ராஜாவாக வைத்து அவன் பெயரை யோயாக்கீம் என்று மாற்றி யோவகாசை கொண்டு போய்விட்டான். இவன் எகிப்திற்கு போய் அங்கே மரணமடைந்தான். அந்த வெள்ளியையும் பொன்னையும் யோயாக்கீம் பார்வோனுக்கு கொடுத்தான். ஆனாலும் பார்வோனுடைய கட்டளையின்படி அந்த பணத்தை கொடுக்கும்படி அவன் தேசத்தை மதிப்பிட்டு அவரவர் மதிப்பின்படி அந்த வெள்ளியையும் பொன்னையும் பார்வோன் நேகோவுக்கு கொடுக்கத்தக்கதாக தேசத்து மக்களின் கையிலே சுமத்தினான். யோயாக்கீம் ராஜாவாகிறபோது 25 வயதாயிருந்து 11 வருடங்கள் எருசலேமில் ஆட்சி செய்தான். ரூமா ஊரை சேர்ந்த பெதாயாமின் மகளாகிய அவனுடைய தாயின் பெயர் செபுதாள். அவன் தன் முன்னோர்கள் செய்தபடியெல்லாம் யெகோவாவின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான்.